السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله مولانا العظيم. إلا قولهم புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்குகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியதாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்னென்னும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய வாழ்க்கையில் எந்த விடயத்தை எடுத்து நடக்குமாறு எவ்வியிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் எடுத்தும் எந்த விடயத்தை தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தவிர்த்து உலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து செய்வதோடு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏத்துக்காக்கூடிய நியத்தையும் நினைவுபடுத்தியவர்களா இந்த மேலான நல்ல மலில் ஈடுபடுவோமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரிசுத்தமான தீனை பல அம்சங்கள் உள்ளடக்கியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அதில் ஒரு பகுதி தான் இபாதத்துடைய பகுதி, இன்னொரு பகுதி முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், இன்னொரு பகுதி மாஷரா சில்லற குடும்ப வாழ்க்கை. இப்படி பல பகுதிகளை கொண்டதுதான் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் இபாதத்தில் நாம் அடிக்கடி உற்சாகமான வார்த்தைகளையும் அதற்கான முயற்சிகளையும் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இருந்தும் கண்ணியமானவர்களே, அந்த இபாதத்துடைய பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எம்முடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய சிறப்பை அடிக்கடி நாம் கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் என்னென்ன தலையங்கத்தில் கூடிய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் தொழுகைக்கு வரும் பொழுது எப்படி வர வேண்டும், எந்த நிலைமையில் வீட்டிலிருந்து வர வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் கூறியது மட்டுமல்ல, தொழுகைக்கு பின்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் கூற தவறவில்லை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், மன் தத்தஹர ஃபி பைத்திஹி, ஒருவர் தொழுகைக்கு வீட்டிலிருந்து ஒருவருக்கு வருவது. கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு மஸ்ஜிதிலும் ஒருவெடுக்கலாம், பள்ளி வாயிலும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா மசீதிகளும் செய்திருக்கின்றன. இருந்தும் ஒருவர் வீட்டிலிருந்து ஒருவருக்குக் கொண்டு வருகிறார், அவருடைய கூலி வித்தியாசம் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் வீட்டிலிருந்து ஒருவருக்குக் கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு அடிக்கும் அல்லா ஒரு நன்மையை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு பாவத்தையும் அல்லா வந்திருக்கிறதா? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் இந்த தொழுகையில முக்கியமான சில விஷயங்களை இங்கே சுட்டி காட்டப்பட்டதை ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கலாம். தொழுகை என்பது ஒரு மனிதன் தான் ஒரு அடிமை, தான் எந்த மட்டத்தில் இருந்தாலும் எந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருந்தாலும் அல்லாவுக்கு முன்னால் நாம் எல்லோரும் அடிமைகள், அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சிறியவர்கள். என்னுடைய தலையை நான் நிலத்திலே பணிய வைக்கின்றேன். அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு கட்டம் தான், அல்லாவுக்கு மிக விருப்பம் விருப்பம் மட்டுமல்ல ஒரு மனிதன் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக கட்டமும் தலையை பணிய வைக்கக்கூடிய கட்டம் தான். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள ஆக நெருக்கமான கட்டம், அதை விட நெருக்கம் ஒன்று கிடையாது. அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில் ஆக நெருக்கம், மிகவும் நெருக்கமான கட்டம் எப்பொழுதென்றால் அவன் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான். சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், எனவே நீங்க சுஜூதில அதிகம் துவா செய்யுங்க, உங்களோட துவா கபூலாக பெரிய ஆக பெரிய கட்டம் ஒன்றுதான் சுஜூத். கண்ணியமானவர்களே, அந்த சுஜூதையும் நபி அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள், அந்த சுஜூதையும் நபி அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள். எப்படி சுஜூதில என்ன செய்ய வேண்டும், சுஜூத் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இப்படி தொழுகையுடைய பல அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாகவும் பொதுவாகவும் சில கட்டங்களில் நபி அவர்களுடைய அந்த புத்திமதிகள் எச்சரிக்கை மிக்கதாகவும், தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் பொடுபோக்காக நடக்கும் பொழுது அதிலே வரக்கூடிய விபரீதங்களையும் நபி அவர்கள் எச்சரித்தும் சொல்லியிருக்கிறார்கள். இன்று அல்ஹம்துலில்லா பலரும் தொழுகிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கு விரல் விட்டக்கூடியவர்கள் தான் தொழாமல் இருக்கிற என்று சொல்ற அளவுக்கும் சொல்லலாம். இருந்தும் கண்ணியமானவர்களே, இந்த தொழுகையில எதிர்பார்க்கப்படக்கூடிய அல்லாஹ் தொழுகை கொண்டு வந்த எதிர்பார்க்கின்றார், தொழுகையால் வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன, அது நடக்குதா என்பதை சிந்திக்கத்தான் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவது போல ஐந்து வகையான தொழுகைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் தொழுகையில ஐந்து வகையான தொழுகை இருக்குது. முதலாவது தொழுக சில நேரம் அது முஆக்கப், அவன் தொழுதும் தண்டிக்கப்படுவான், தொழுதும் தண்டிக்கப்படுவான். இன்னொன்று இருக்குது முஹாசப், அந்த தொழுகையில கேள்வி என கேட்கப்படும். இன்னொன்று இருக்குது முஆப், அவன தொழுகையில வரக்கூடிய குறைபாட்டெல்லாம் மன்னித்துடுவான், குறைபாட்டெல்லாம் மன்னித்துடுவான். இன்னொன்று இருக்குது, அதாவது அவன தொழுகையினால் முஆன், அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்கும், தொழுகை மூலம் அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்கும். இன்னொன்று இருக்குது நபிமார்களுடைய தொழுக, தொழும் பொழுது ஒரு மனிதனுக்கு இன்பம் கூறத்து ஐந்து விசாரா தொழ தொழ, அவனுக்கு ஆசை, தொழுகையில தான் அவனுடைய இன்பம் இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், கூறத்து ஐந்து விசாரா, எனக்கு தொழுகிறது மாதிரி வேறு இன்பம் எதுவுமே இல்லையா, தக்பீர் கட்டுறது போல அத மாதிரி இன்பமான ஒரு கட்டம் எனக்கு வேறு எதுவுமே இருக்காது. கண்ணியமானவர்களே, இது இமாம் அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கள் தொழுகையுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது கூறியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஏதோ தொழுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருளை கொண்டு ஒரு சில குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், முஆப் சில கட்டங்களில் அவனோட தொழுகையில குறை வந்தாலும் அல்லாஹ் அந்த தொழுகையை நிச்சயமாக பெறக்கூடிய குறைபாடுகளை வேறு சில அமல்களை கொண்டு அல்லாஹ் அதை நிவர்த்தியாக்கி பூர்த்தியாக்கி அதில் அல்ல மன்னிப்பையும் கொடுக்க கூடும் என்ற கருத்தையும் அங்கே சொல்லி வைத்தார். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது ஒரு மனிதன் ஒரு அடியான், நான் ஒரு அடிமை என்கிறத நிரூபிக்கிறது. இது அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான், ஆனா அது என்னுடைய உள்ளத்தில உணர்வு பூர்வமாக நான் இதை உணர்ந்திருக்கிறேன். நான் தொழும் பொழுது தக்பீர் கட்டுகிறேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் நான் அல்லாவுக்கு முன்னால தக்பீரை கட்டிக்கொண்டு நிற்கின்றேன். நிற்கும் பொழுது இந்த உணர்வு எனக்கு ஏற்படுகின்றதா? கண்ணியமானவர்களே, இதைத்தான் குர்ஆன் என்ன சொல்கின்றது? அகீமுஸ் ஸலாத் அந்த வார்த்தையை தான் குர்ஆன் சொல்கின்றது. அகீமுஸ் ஸலாத் குர்ஆன்ல தொழுங்க என்ற வார்த்தையை விட நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க என்ற வார்த்தைக்கு உலமாக்கல் பல விளக்கங்களை எழுதுகிறார்கள். அதிலே ஒன்றுதான், தொழுகையை நிலைநாட்டுங்கண்டா, அது முறையாக நீங்க தொழுங்க. தொழுகையில் உள்ள அனைத்து முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுங்க, உள்ளத்தோட தொழுங்க. கண்ணியமானவர்களே, இன்று தொழுகைக்காக வேண்டி சில நேரம் நாம் எதை வைத்து பிரச்சனைப்படுகிறோம்? ஒரு சில கருத்து வேறுபாடான விடயங்களை மாத்திரம்தான் நாம் எடுத்துக்கொண்டு சட்டரவிலும் சந்தையிலும் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு தலையங்கமே இருக்குது. தொழுகையில லோகருக்கு நாளன்றதில் யார்த்தையும் கருத்து வேறுபாடு கிடையாது. பொது ஒடுக்க வேண்டும் என்றதில் கருத்து வேறுபாடு கிடையாது. கிபிலாவை முன்னோக்கணும் என்றதில் கருத்து வேறுபாடு கிடையாது. இதே போல கருத்து வேறுபாடு இல்லாத ஒன்றுதான் சூரா மூமின்ல சொல்றான். மூமினூன்ல கது அப்பலஹல் மூமினூன், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு சிபத்துகள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எட்டு பண்பாடுகள் அல்லாஹ் சொல்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த ஈமான் உள்ளவர்களுடைய பண்பாடு முதலாவது என்ன தெரியுமா? தொழுகையில பேணுதல் காட்டுவாங்க, உள்ளத்தோட தொழுவாங்க, அல்லாஹ்வின் சிந்தனையோட தொழுவாங்க. மறந்த நிலைமையில அல்ல, வேறு சிந்தனைகளோட அல்ல, அல்லாஹ்வின் சிந்தனையோட. வேற எந்த சிந்தனையும் இருக்காது. இதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சிந்தனை ஓர்மைப்படுத்துவதற்காக வேண்டி உங்களோட பார்வையை கூட நீங்க சுஜூதில வைக்க வேண்டாம். உங்களோட பார்வையை அங்கும் இங்கும் சுத்த வைக்க வேண்டாம். ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், தொழக்கூடியவர்கள் மா பாலு அக்வாமி யர்ஃபவுன அபுஸாரஹும் மினஸ் ஸமா, சில மக்கள் ஏன் இப்படி தொழுகிறார்கள் அப்படியே கேட்டாங்க நபி அவர்கள். ஏழுப்பில் நடந்து கொள்கிறார் தொழுகையில், அவர்களுடைய பார்வையை அங்கும் இங்கும் உயர்த்துகிறார்கள் வானத்தின் பக்கம். சொன்னார்கள், ஒன்றில் அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், இல்லை என்றிருந்தால் பார்வை இல்லாமல் ஆக்க வேண்டாம். உங்களோட பார்வையை பணிய வைங்க தொழுகையில ஒருமைக்கு, ஒருமைப்படுத்துவதற்காக, உள்ளத்தம் வருவதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, இதுல யாருக்கும் எந்த ஒரு இமாமிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. உள்ளத்தோட தொழுவன்றது கிடையாது. எனவே இதுக்குத்தான் முயற்சி நடக்க வேண்டும். உள்ளத்தம் உள்ள தொழுகள், பேணுதல் உள்ள தொழுகள், நேரம் எடுத்து தொழக்கூடிய தொழுகள், ஆறுதலாக தொழக்கூடிய தொழுகள். சொல்வார்கள் எப்படி தெரியுமா? எவன் தொழுகை ஆறுதலா தொழுவானோ அவனோட வாழ்க்கையை மாறுதலாயிருக்கும், அவனோட வாழ்க்கை மாறுதலாயிருக்கும். எவன் பதற பதற தொழுவானோ வாழ்க்கையும் பதற்றமாத்தானே, பதற பதற அவசர அவசரமானோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கின்றோம், உணவுக்கு நேரம் எடுக்கின்றோம், வெளிவாசல் தேவைக்கு அழகாக நேரம் எடுக்கின்றோம், தூக்கத்துக்கு நேரம் எடுக்கின்றோம், ஆறுதலா தொழுவதற்கு, நேரம் எடுத்து தொழுவதற்கு, மெதுவாக சுஜூத் செய்வதற்கு. கண்ணியமானவர்களே, தொழுகையில படிக்க வேண்டிய பாடங்கள் ஆயிரம், எத்தனை பாடங்கள் இருக்கு. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விடயத்தையும் தொழுகையில சஹாபாக்களை எப்படி ஊண்டி சொன்னார்கள். ஒரு நாள் மிம்பரில் இருக்கிறார்கள், மிம்பரில் இருக்கிறார்கள், மிம்பரில் இருக்கும் பொழுது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எதை படித்து தந்தா அதை எனக்கு படித்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் எதை படித்து தந்திருக்கிறான் அதை படித்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் எதை படித்து கொடுத்தார்கள்? அத்தஹியாத் படித்து கொடுத்தார்கள், அத்தஹியாத் படித்து கொடுத்தார்கள். எங்கள் அத்தஹியாத்துல வரக்கூடிய குறைபாடு என்ன? கண்ணியமானவர்களே, நாம் 50-60 வயதை தாண்டி விட்டோம், 70 வயதை தாண்டி இருப்போம். முறையா எத்தனை பேருக்கு அத்தஹியாத்து முறையா தெரியாது? சிலருக்கு அத்தஹியாத்து பாடமாக்கன்றாலே ஒக்கமாக இருக்கும், அது கூச்சமாக இருக்கும். ஆனால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து எந்த இடத்திலிருந்து படித்து கொடுத்தார்கள், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் வரக்கூடிய துஆக்கள், அந்த துஆக்களை எப்படி படித்து கொடுத்தார்கள்? குர்ஆன்ல வரக்கூடிய சூராக்களை படித்து கொடுப்பது போல நபி அவர்கள் எங்களுக்கு துஆக்களை படித்து தந்தார்கள் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல வரக்கூடிய சூராக்கள் எந்த கூட்டலும் கழித்தலும் இல்லாமல், கூட்டாமல் குறைக்காமல், மேலேயே உண்டாக்காமல் நபி அவர்கள் அப்படி குர்ஆன கூலங்களில் துஆக்களை படித்து தந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுக அல்லாஹ்வுடைய உதவியை எடுக்கக்கூடிய ஒன்றுதான். அது எல்லா நபிமார்களுக்கும் முறையில் வித்தியாசம் இருந்தாலும், பல நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையில் ஒன்று உருவாக்கினான், முறையில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் துஆவில் இப்படி செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகையை முறையா தொழக்கூடியவனா நீ ஆக்கிவிடு. அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள், தொழுகையில முறை, தொழுகையில பேணுதல், தொழுகையில இன்பம் முறையாக சொல்லக்கூடிய என்ன மட்டுமல்ல, என்னுடைய சந்ததி சந்ததியாக, என்னுடைய பரம்பரை பரம்பரையாக அவர்களை முறையாக சொல்லக்கூடியவர்களான ஆக்குவாயாக. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஜயத்தை சொல்லும்போது குர்ஆன் என்ன சொல்லு, வஹுசானி பிஸ்ஸலாத்தி, வஹுசானி பிஸ்ஸலாத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய எனக்கு வசியத் தொழுகையை நிலைநாட்டும்படி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வக்கான யஅமுரஹு பிஸ்ஸலா, தன்னுடைய குடும்பத்துக்கு தொழும்படி ஏவிக்கொண்டே இருப்பார்கள். எனவே எல்லா நபிமார்களுக்கும் ஏதோ தொழுகையில் ஒரு அம்சம் ஒன்று இருந்தது, ஒரு அம்சம் ஒன்று இருந்தது. ஹஜரத் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் கேட்கின்றார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கின்றார்கள். முதலாவதாக சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அவ்வலி வக்திஹா, ஆரம்ப நேரத்தில் தொழுவது. ஒரு மனிதன் பழக வேண்டிய ஆகப்பெரிய பழக்கத்தில் ஒன்றுதான் நேரத்துக்கு தொழுவது, நேரத்துக்கு தொழுவது. ஒரு சில கட்டங்கள் ஏற்பட்டால் தாமதமாவதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் தாமதமாகலாம், அது ஒரு வேறு ஒரு கட்டம். ஆனால் பெரும்பாலான கட்டம் எப்படி இருக்க வேண்டும், நேரத்துக்கு தொழுகப்பட வேண்டும். இமாம் ஹசன் பத்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது சொல்கிறார்கள், 40 வருடங்களாக நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக, 40 வருடங்களாக பாங்கு சட்டத்தை கேட்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதில் இருந்துதான், 40 வருடங்களாக தொழுதிருக்கிறார்கள் முன்சப்பில் இருந்துதான். கண்ணியமானவர்கள், முன்னோர்களுடைய வளமர் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரியுடைய உஸ்தாத், அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, நேரத்துக்கெல்லாம் தொழுத வரலாறே அவர்களுக்கு கிடையாது. எனவே கண்ணியமானவர்கள், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையில பல அம்சத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா தொழுகையில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அல்லாஹ் தொழுகையை கொண்டு எங்கள்கிட்ட பல விஷயத்தை சாதிக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் முஸ்லிமின் தஹ்துருஹு ஸலாத்து மக்தூபத்து, எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகையுடைய நேரம் வந்து அவன் போய் ஹுஸ்னு வுதுவாக அந்த தொழுவுக்கு ஒடுக்க எடுக்கக்கூடிய உதுவை பூர்த்தியாக எடுக்கின்றான். சுன்னத்துகள் அனைத்தையும் போடி உதவு செய்து உள்ளத்தோடு தொழுதான் என்றால், இல்லா காரணத்திலஹு கஃபாரத்தல் லிமா கப்லஹு மின் அஸ்-ஸுனூப், சிறுபாவங்களுக்கு அனைத்துக்கும் பரிகாரமாக அல்லாஹ் மாற்றுவான். ஒவ்வொரு சிறுபாவத்துக்கும் அல்லாஹ் இந்த தொழுகையைத்தான் காரணமாக்குறான், பரிகாரமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, நபியுடைய ஒரு வளமை ஒன்று இருந்தது, ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை சோதனைகள் வரும்பொழுதெல்லாம், இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸஅ இலஸ் ஸலாஹ், தனக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, கேட்ட ஹதீஸ்கள் தான், அறிந்த விடயங்கள் தான், இதை உணர்வுபூர்வமாக நாம் எடுப்போம். என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கலாம், சோதனைகள் வரலாம், தனிப்பட்ட சோதனை வரலாம், குடும்பத்துக்கு ஒரு சோதனை வரலாம், ஒரு மஹல்லாவுக்கு ஒரு சோதனை வரலாம், ஒரு நாட்டுக்கே ஒரு சோதனை வரலாம், ஒரு சமூகத்துக்கு ஒரு சோதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆயுதம் தான் இந்த தொழுக. தொழுகையின் பக்கம் முன்னோக்கக்கூடிய வளமையை நமது குழந்தைகளுக்கும் நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் காட்டிய முறை. கண்ணியமானவர்களே, அந்த தொழுகையில மிக பேணுதலாக இருப்போம், மிக பேணுதலாக இருப்போம். குர்ஆன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றுதான், தொழுகையை ஒரு மனிதனுக்கு வீணாக்கக்கூடிய, தொழுகையை விட்டு பலாக்கக்கூடிய, தொழுகை அல்லது பிற்படுத்தக்கூடிய அல்லது கலாவாக்கக்கூடிய கட்டங்களும் சில நேரம் உருவாகுவதற்கு சில காரணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்றுதான், சில நேரம் ஒரு மனிதனுக்கு வியாபாரம் தொழுகைக்கு தடையாகலாம், குழந்தை தடையாகலாம், மனைவி தடையாகலாம். இதை வைத்து தான் குர்ஆன் சொல்கின்றது, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா ஔலாதுக்கும், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வர்த்தகம், வியாபாரம், அதே போல உங்களுடைய குழந்தைகள், தொழுகைக்கு எந்த வகையிலும் தடையாக கூடாது, எந்த வகையிலும் தடையாக கூடாது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் நினைக்கிறோம் ஹராம் என்றால், ஹராம் என்றால் ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது ஹராம் என்று. ஆனால் மறைந்த பல விடயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் வியாபாரம் பண்ணுகிறான், ஒரு மனிதன் தொழிலில் ஈடுபடுகிறான், உத்தியோகத்தில் ஈடுபடுகிறான், அதன் காரணமாக அவனுடைய தொழுகை விடுபடும் என்றிருந்தால், கலாவாகும் என்றிருந்தால், அந்த வியாபாரமும் ஹராம் தான். இது புகஹாக்கள் பிக்குடைய உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு மகரிபு கலாவாகின்றது, அசர் கலாவாகின்றது, ஒரு மனிதனுக்கு லோஹர் கலாவாகின்றது, சுபவத்துலேயே கலாவாகின்றது என்றிருந்தால், கண்ணியமானவர்களே, அதுக்கு காரணம் வியாபாரமாக இருந்தால், விளையாட்டாக இருந்தால், வேறொரு இதர காரணமாக இருந்தால், அல்லாஹ் அந்த விடயத்தின் மூலம் அவன் ஒரு ஹராத்தை செய்தவன ஆக்கி விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் தொழுகைக்கு எதுவும் எங்களுக்கு தடையாக கூடாது, தொழுகைக்கு எதுவும் தடையாக கூடாது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, குறிக்கப்பட்ட சில தொழுகையை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், விசேஷத்தை விசேஷத்துவப்படுத்தி காட்டினார்கள், முக்கியத்துவப்படுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் சுபஹுடைய தொழுகை, பஜ்ருடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, பஜ்ருடைய தொழுகை எவ்வளவு பரக்கத்தானது, பஜ்ருடைய தொழுகை எவ்வளவு முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், எப்படி அதை சொன்னார்கள் நபி அவர்கள், பஷிரில் மஸ்ஸாயின், பஷிரில் மஸ்ஸாயின், யாரெல்லாம் இருட்டில நடந்து சுபஹ் தொழுகைக்காக வருவார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், பின்னூரித்தாம் பின்னூரித்தாம், நாளை மறுமையில அவர்களுக்கு பூர்த்தியான வெளிச்சங்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய சுபஹ் தொழுகை கலாவாகுவதற்கு பல காரணம் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா, தூக்கத்தில் அதிக இன்பம். சைத்தானும் என்ன செய்வான், சுபஹ் தொழுகை அடிவடை இல்லாமலாகுவதற்கு பல முயற்சியை செய்வான். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், அலைக லைலுன் தவீல் ஃபர்குத். சைத்தான் என்ன தெரியுமா சொல்வான், உனக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் இரவாகத்தான் இருக்கின்றது, தூங்கலாம் தூங்கலாம். அவன் ஒரு மனிதனை தூங்குறதுக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பான், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் யார் எழும்புகிறார்களோ, யார் எழும்புகிறார்களோ, அவர்கள் எழும்பி, அவர்கள் எழும்பி உற்சாகப்பட்டு ஒதுவெடுத்து விட்டால், சைத்தான் போடக்கூடிய அனைத்து முடிச்சுக்களிலும் அவன் பாதுகாக்கப்படுவான், அனைத்து முடிச்சுக்களிலும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்ற கருத்து ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் கடைசி தினம், மரணிக்கக்கூடிய கடைசி கட்டம், அந்த கடைசி கட்டத்தில் சஹாபாக்கள் மஸ்ஜிதில் நிரம்பி இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய வருகை தாமதமாகிவிட்டது. ஆள் அனுப்புகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் ஃபதல் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியை நாடியவர்களாக மஸ்ஜிதுக்கு இழுபட்டு இழுபட்டு வந்து பார்த்தார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹ் தொழுகைக்கு மக்கள் நிரம்பி வடிகின்றார்கள், சுபஹ் தொழுகைக்கு மக்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பு சிரித்தார்கள். நபி அவர்களுடைய கவலை இருந்தது, என்ன மௌத்துக்கு முன்னால் இந்த காட்சியை காண வேண்டும், மௌத்துக்கு முன்னால் சுபஹ் தொழுகைக்கு மக்கள் இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சந்தோஷத்தினால் நபி அவர்கள் சிரித்தார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில பலர் சாதிக்கிறோம், நாங்கள் பலரை சாதிக்கின்றிருக்கின்றோம், பல விடயத்துக்கு வருடம் சொல்கிறோம், பல விடயத்துக்கு வருடம் சொல்கிறோம், இத்தனை வருடமா நான் இதை சாதித்து வருகிறேன், இத்தனை வருடமாக இந்த வாகனத்தை பாவிக்கின்றேன், யாருக்கு தைரியம் இருக்கின்றது, நான் இத்தனை வருடமாக சுபஹ் தொழுகை மாஞ்சமாத்தோட தான், என்னுடைய சுபஹுடைய தொழுகை மாஞ்சமாத்தோட தான், சுபஹ் தொழுகை தனிய தொழுகிறதல்ல. கண்ணியமானவர்களே, அதே போலதான் அசருடைய தொழுகையும் விசேஷமாக நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னம், மன் சல்லல் பர்தைன், யாரு ரெண்டு அதாவது அசருடைய சுபஹுடைய தொழுகையை முறையாக சொல்வார்களோ, தஹலல் ஜன்னம், அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்ற கருத்தையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார். அதே போலதான் கண்ணியமானவர்களே, பொதுவாக எல்லா தொழுகையும் இமாம் ஜமாத்தோட. கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய தலையங்கம், நீண்ட தலையங்கம், எல்லாவற்றையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்லி முடிக்காவிட்டாலும் குறிக்கப்பட்ட சில விஷயங்களை மாத்திரம் முதாக்கராக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் ஜமாத்துடைய தொழுகை எவ்வளவு முக்கியமானது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து பிரகாரம் தொழுகை என்றால் இமாம் ஜமாத்தோட தான்,
அது தனிய தொழுகை ஒன்று கிடையாது. தனிய தொழுகை ஒன்று கிடையாது. தொழுகை என்றால் அது இமாஞ்சமாத்தோட தான். அது அவர்களுடைய கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி அவர்கள் தொழுது முடித்து விட்டார். ஒரு மனிதர் வந்தார், அவர் என்ன செய்தார், தனிய தொழுவதற்காக வேண்டி தயாரானார். அப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை விழித்து கேட்டார்கள், அந்த தனியை தொழக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் யார் தயார் என்று கேட்டார். உங்களில் யார் தயார்? ஒரு சஹாபி சொன்னார், நான் தயார் சொன்னேன். அவரோட சேர்ந்து நீங்க ஜமாத்தோட தொழுங்கள். தொழுது முடித்தவர்களையும் அடுத்தவர் தனிய தொழக்கூடாது என்பதற்காக நபி அவர் உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட எத்தின ஒட்டி இமாஞ்சமாத்து இல்லாமல் வீட்டிலும் அல்லது பிரயாணத்திலும் அல்லது வேறு இதர காரணம் அற்ப சில விடயங்களுக்காக வேண்டி எத்தனை இமாஞ்சமாத்த விடுகிறோம், எத்தனை இமாஞ்சமாத்த விடுகிறோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, ஏ அபூதர், நீங்க எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன அபூதர் அல்-கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் ஒதுங்கி வாழக்கூடியவர்கள், அவர்கள் காட்டு பிரதேசத்துக்கு போகக்கூடியவர்கள். அதனால் அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஏ அபூதர், நீங்க கூடுதலா இன்ன துஹிப்புல் கனம், நீங்க ஆடு மேய்க்கிறது விரும்பக்கூடியவங்களா இருக்கிறீங்க, நீங்க பிரயாணம் போகக்கூடியவங்க இருக்கிறீங்க, நீங்க எந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்லை, நீங்க தனிய தொழுகிறத தவிந்து ஜமாத்தோட தொழுங்க, ஜமாத்தோட தொழுவதற்கு முயற்சிக்கிறேன் நபி அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹிம்மத்தை வாயக்கியத்தை எடுப்போம், ஒரு தைரிய துச்சாகத்தை உண்டாக்கிக் கொள்வோம். மௌத்து வரல் என்னுடைய தொழுக இமாஞ்சமாத்தோட தான். அதுல குறிப்பாக குறிப்பாக ரெண்டு தொழுகை நபி அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு தொழுகை நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், கேட்கிற ஹதீஸ் தான், கேள்விப்படுகிற ஹதீஸ் தான், யார் இஷாவுடைய தொழுகையும் சுபஹுடைய தொழுகையும் இமாஞ்சமாத்தோட தொழுவார்களோ அவர்களுக்கு முழு இரவும் நின்று வணங்கினார். அடிக்கடி இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் சொல்லப்படுகிறது, ஆனா உள்ளத்துக்கு எடுக்க வேண்டும். இந்த ஹதீஸை நான் ஹயாத்தாக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இது ஹயாத்தாக வேண்டும். என்னுடைய தொழுகை என்றால் அது இமாஞ்சமாத்தோட தான், என்னுடைய தொழுகை என்றால் அது முன்தப்போட தான். கண்ணியமானவர்களே, என்னுடைய தொழுகை என்றால் அது முன்தப்போட தான். இந்த உணர்வு தான் தொழுகையில பரிபூர்ணத்துவத்தை உண்டாக்கும். அதோட கண்ணியமானவர்களே, இன்னும் சில முக்கியமான விஷயத்தை நபி அவர்கள் தொழுகையில விஷயத்தில் சொல்லி காட்டினார்கள். அதில் ஒன்றுதான் முன்தப் சப்ப பூர்த்தியாக்குறது. கண்ணியமானவர்களே, தப்பில் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது, தப்பில் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. நாங்க உலமாக்கல் சிக்கக்கூடிய உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள், இபாதத்துடைய விஷயத்தில் யாரையும் முன்காக்க கூடாது. இபாதத்துடைய விஷயத்தில் வேறு பொது விஷயங்களை முன்னுக்காக்கலாம், நாங்கள் தப்புக்கு இன்னொருத்தர் முன்னுக்கு போக சொல்றோம், தப்புக்கு இன்னொருத்தர் தான் நாங்கள் முன்னுக்கு அனுப்புறோம். சிக்குடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அது மக்ரூஹ், வெறுக்கப்படக்கூடிய ஒரு அம்சம், வெறுக்கப்படக்கூடிய ஒரு அம்சம். முன்சப்பில் இடம் கொண்டிருந்தா நான் தொழுது கொண்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு போவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது, சிக்குடைய சட்டங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, சப்ப சீராக்குறது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தப்பை எப்படி சீராக்கி இருக்கிறார்கள், தப்பு சீராகிறது. அதே போலதான் கண்ணியமானவர்கள் இன்னொரு முக்கியமான அம்சம் தொழுகையில நபியர்கள் விசேஷமாக சொன்னார்கள், ஒரு தொழுகையாளிக்கு முன்னால போகக்கூடாது. ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழக்கூடியவருக்கு முன்னால செல்லக்கூடாது என்பதை நபியவர்கள் கடுமையாகத்தான் கண்டித்திருக்கிறார்கள். எந்த அளவு கண்டால் நபியவர்கள் சொன்னார்கள், இதை மக்கள் விளங்கினாங்கண்டா, தொழுகையாளிக்கு முன்னால செல்வத அதனுடைய தண்டனையை விளங்கி கொள்வாங்கண்டா, அதை சகித்துக் கொள்றது லேசாகும், அவன் 40 வருஷமா 40 நாளா நிக்கிறது அவனுக்கு லேசாகும், அவனுடைய தண்டனை அவனுக்கு சகித்துக் கொள்ள, 40 நாள் நிக்க வேண்டி வரப்பட்டு வச்சுக்கோங்க, செலாம் கொடுக்க காலி அப்படியே இது ஒன்று இருக்கிறது, அது லேசி யாழ வார தண்டனையை விட என்றார்கள். கண்ணியமானவர்களே, அதனாலதான் தொழுகக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா, நீங்க நடுவில் தொலைவான், நீங்க ஒரு சுத்தரா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு திரையண்டை போட்டுக்கோங்க, ஒன்றுமே இல்லாவிட்டால் ஒரு கோடையாவது அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா ஒரு கோடையாவது அடிச்சுக்கோங்க, தொழக்கூடியவர்கள் ஒரு தூணை மையப்படுத்தி. அப்ப அந்த இடையால மக்கள் போக மாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, பின்னால போவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையில் ஒவ்வொரு அம்சத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். அதே போலதான் தொழுது முடிச்சதுக்கு பின்னால் உள்ள விடயங்கள். இன்று மங்கின ஒரு அம்சம், சலாம் கொடுத்தா ஓடுறது. சலாம் கொடுத்தா என்ன, ஒரு ஓட்டம்தான் ஓடும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய முன்மாதிரி எப்படி, சலாம் கொடுத்தால் பள்ளியில் ஒரு இரத்தல் சத்தம் ஒன்று வரும். என்ன சத்தம்? அஸ்கார்களுடைய சத்தம், ஜிக்ருடைய சத்தம். அதனாலதான் ஷாஃபி மதுஹபில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், மக்களுக்கு படித்து கொடுக்கிறதுக்காக வேண்டி ஜிக்ருகளை துவாக்கள் மட்டுமல்ல, இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஜிக்ருகளை துவாக்களை நீங்க சத்தமாக ஓதுங்க, மக்கள் படித்துக் கொள்றதுக்கா, மக்கள் அதை விளங்கிக் கொள்றதுக்கா. கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு பின்னால் உள்ள அதுக்கார்கள் மிக முக்கியமான. அது எத்தனை பேருக்கு பாடம், எல்லா பள்ளியிலையும் போட்டா போடப்பட்டீங்க, எவ்வளவு ஓத வேண்டியிருக்கு. நபி அவர்களுடைய சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, தொழுகையில வரக்கூடிய அதாவது மிக பிரதானமான ஒன்றுதான் சுன்னத்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகைகள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் சுபஹுடைய முந்தின சுன்னத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் எதுக்குமே கொடுக்க, சுபஹுடைய முந்தின சுன்னத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் வேற எதுக்குமே கொடுக்கல. எந்த அளவுக்கு என்றால், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், சுன்னத்து தவறும் பொழுது அதை மீட்டு தொழும் வளமையை உருவாக்க வேண்டும். ஒருவர் இமாஞ்சமாத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது வருகிறார், அவருக்கு சுபவுடைய சுன்னத் தொலைக்கடைக்கல் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அவருக்கு பின்னால் தொழலாம். ஒரு நாள் நபி அவர்கள் அசர் தொழுகைக்கு பின்னால் தொழுகிறார்கள். சஹாபாக்கு கிட்டாங்க, யார் சொல்லா அசருக்கு பிறகு என்ன தொழுது, அது கூடாது அல்லவா, அது ஹராம் அல்லவா, என்ன தொழுகிறீங்க யார் சொல்லலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தார்கள், அதனால் லுஹருடைய பிந்தின சுன்னத்து தொழ கிடைக்கல, அதைத்தான் கலா செய்திருந்தார்கள், அதைத்தான் கலா செய்திருக்கிறேன்றார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சுன்னத்தான தொழுகையும் விடுபடும் பொழுது என்ன செய்வார்கள், மீட்டித் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனை தொழுகையை நாங்கள் மீட்டித் தொழுகிறோம், எத்தனை தொழுகையை மீட்டித் தொழுகிறோம். கண்ணியமானவர்களே, அதிலும் குறிப்பாக தொழுகையில இன்றைக்கு விடுபட்டொன்றுதான் விடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றது, இரவுடைய தொழுக. இரவுடைய தொழுக பலர் நினைக்கிறார் என்ன தெரியுமா, சோட்டார் என்ற காரணம், சுருக்கமார் என்ற காரணம். தஹஜ்ஜத் என்றது அசல் தஹஜ்ஜத் அதுவல்ல, அசல் தஹஜ்ஜத் என்ன தெரியுமா, நபி அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள், ரெண்டரை காத்த ஆரம்பத்தில் சுருக்கமா தொழுவாங்க, அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, நீட்டி தொழுவாங்க, நீட்டி தொழுவார்கள். இதுதான் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத்தில் இன்பம், தஹஜ்ஜத்தில் ஆசை, தஹஜ்ஜத்தில் உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்றுதான் பரலான தொழுகைக்கு பின்னால் மிக விருப்பமான தொழுக, ஒரு மனிதன் ஜோபுல்லை, அதாவது நடு நிசையில் எழுப்பி தொழக்கூடிய தொழுக, நடு நிசையில் எழுப்பி தொழக்கூடிய தொழுக. அதனுடைய கூலியும் வித்தியாசம். கூலிய யார், குர்ஆன் நேரடியாக சொல்லுகின்றது, அவர்கள் என்ன செய்வார்கள், இன்பமான தூக்கத்தில் இருந்து தன்னுடைய விழாக்கள் அப்படியே கலட்டி எடுப்பார்கள். தூக்கம்தான் அது, இன்பம்தான், ஆனா அந்த இன்பத்தை விட அவர்கள் தொழுகையில் உள்ள இரவு தொழுகையில் உள்ள இன்பத்தை எடுப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தொழுகதான், அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜத், குறிப்பாக தஹஜ்ஜத். தஹஜ்ஜத்தை தொடர்ந்து தொழுது வருவோம், அதில் ஒரு இன்பத்தை அடைந்து கொள்வோம். அது அல்லாஹ்வுடைய உதவி அடைவதற்கு மிகப்பெரிய காரணமாகும், அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகும், வாழ்க்கை வெளிச்சமாகும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த தொழுகைக்குத்தான் எங்களை குழந்தைகளை பழக்க வேண்டும், இந்த மனைவியையும் பழக்க வேண்டும், வீடே தொழக்கூடிய வீடாக அமைய வேண்டும், தொழாத மக்களை தொழ வைக்க வேண்டும், தொழக்கூடியவர்களை முறையாக தொழ வைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இது நபிமார்களுடைய துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் முறையாக தொழக்கூடியவனாக எங்களை நீ ஆக்குவாயாக என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த தொழுகையை பேணுதலாக சொல்வதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நாட்டுடைய நிலைமை சீராக்குவாயாக, முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக, மசிதிகளையும் மதரசாக்களையும் உலமாக்களையும் பாதுகாப்பாயாக, தீனுடைய சின்னங்களையும் அடையாளங்களையும் பாதுகாப்பாயாக. வாஹு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.